அறிவியல் மனம்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அறிவியல் மனம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்ணிச் செடிகளால் புலிகளுக்கு ஆபத்து. தமிழகத்தில் பற்றி படர்கின்ற தாவரங்களான உண்ணிச் செடிகளால் முதுமலை உட்பட பல இடங்களிலும் உள்ள புலிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். ஆங்கிலேய ஆட்சிக் காலத்தில் ஒருவகை அழகிய மலர்ச்செடிகளாக இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்ட லண்டனா எனப்படுகின்ற இந்த உண்ணிச்செடிகள் ஒருவகை பற்றி படர்கின்ற களைகளாக தற்போது உருவெடுத்துள்ளதாகவும் அவற்றால் உள்ளூர் புல் வகைகள் பலவும் அழிந்து போவதாகவும் கூறப்படுகின்றது. பொதுவாக ஓரிடத்தில் புலிகள் வாழ வேண்டுமானால் அவற்றுக்கான உணவான மான்களும் அங்கு அவசியமாகின்றன. ஒரு புலி உயிர் வாழ 500 மான்களாவது வேண்டுமாம். ஆனால் இந்த உண்ணிச்செடிகள் தற்போது காடுகளில் பற்றை போன்று படர்ந்து உள்ளூர் புற்களை அழித்து வருகின்றனவாம். இதனால் மான்களுக்கு உணவு இல்லாமல் போக அதனால் அவை அருகி வருவதாகவும் அதனால் அவற்றை உண்ணும் புலிகளுக்கு உணவு இன்றி அவையும் அருகி வருவதாகவும் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். மிகவும் குறைந்த பரப்பில் அதிகம் புலிகள் வாழ்கின்ற ஓர் அபூர்வமான இடமாக இருக்கும் முதுமலையில் அவற்றுக்கு உணவாக ஆயிரக்கணக்கில் மான்களும் இருக்கின்றன என்று கூறுகின்ற ஓசை என்னும் தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைவரான காளிதாசன் அவர்கள் உண்ணிச்செடிகளின் விருத்தியால் ஏனைய புள்ளினங்கள் அழிந்து வருவதாகவும் அதனால் அங்கு வாழும் மான்கள் அருக அதனால் புலிகளுக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் பிபிசியிடம் கூறியிருக்கின்றார். முன்பெல்லாம் வேட்டையாடப்படுவதால் தான் அதிகம் புலிகள் அழிந்தன என்றும் இப்போது இந்த தாவரங்கள் அவற்றுக்கு அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறுகின்றார். உயிரியல் முறையில் இந்த உண்ணிச்செடிகளை அழித்தால் அதனால் பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதால் அவற்றை மனிதர்களே அழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் ஆனால் அதற்கு நிறைய நிதி ஆதாரம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். அடுத்ததாக, திமிங்கலங்கள் மூச்சடக்குவது எப்படி? விடை கண்டனர் விஞ்ஞானிகள். திமிங்கலங்கள் நீர்மட்டத்துக்கு வெளியில் வந்துதான் சுவாசிக்கின்றன. திமிங்கலம் போன்ற கடல்வாழ் பாலூட்டி விலங்குகள் நீருக்கடியில் 1 மணி நேரம் வரை மூச்சை அடக்கிக் கொள்ள முடியும் அளவுக்கு அவை தமது உடலில் பிராணவாயுவை எவ்வாறு சேமிக்கின்றன என்று கண்டுபிடித்து விட்டதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சுற்றாடலுக்கு ஏற்ப பிராணிகளின் உடலில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பரிணாம வளர்ச்சியின் சிறப்பான உதாரணமாக கடல்வாழ் பாலூட்டி விலங்குகள் சுவாசிக்காமல் 1 மணி நேரம் வரையில் நீருக்கடியில் இருப்பது கருதப்படுகிறது. இவ்வகையான பிராணிகளின் உடலில் உள்ள மயோக்ளோபின் என்ற புரதத்தை விஞ்ஞானிகள் ஆராய்ந்தனர். இவ்விலங்குகளின் தசைகளில் காணப்படும் இந்த புரதம் பிராணவாயுவை சேமித்து வைக்க வல்லது. திமிங்கலங்கள் சீல்கள் போன்ற பிராணிகளில் உள்ள மயோக்ளோபின்கள் ஒட்டாமல் விலகி நிற்கும் விசேடத்தன்மையை கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதன் காரணமாக இந்த புரதம் பெருமளவான ஆக்சிஜனை தம்முள் சேமித்து வைக்கின்ற போதிலும் அளவுக்கு அதிகமான காற்றடைத்த பந்துகளாக அந்த விலங்குகள் திணறாமல் இருக்க இத்தன்மை உதவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சாதாரணமாக மயோக்ளோபின் புரதம் அதிகமாக ஒன்று சேரும்போது அவை ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும். ஆனால் குறிப்பிட்ட இந்த கடல்வாழ் பாலூட்டி விலங்குகளிடம் இப்புரதம் அவ்வாறு ஒட்டிக்கொள்வதில்லையாம். அதனால்தான் அதிகமான காற்றை உடல் திசுக்களில் சுமந்து கொண்டிருந்தாலும் இந்த விலங்குகளால் இயங்க முடிகின்றன என்று இந்த ஆய்வில் பங்கேற்ற லிவர்பூல் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானி டாக்டர் மைக்கேல் மெரன் பிரின்ஸ் பிபிசியிடம் கூறியிருக்கின்றார். அடுத்ததாக, கல்வித்திறனில் மரபணுக்களின் தாக்கம் மிகவும் குறைவு. ஒரு பிள்ளை எந்த அளவுக்கு படிக்கிறது என்பதில் அதனது மரபணுக்கள் மிகவும் குறைவான தாக்கத்தையே ஏற்படுத்துவதாக புதிய ஆய்வு ஒன்று கூறுகின்றது. 5000 குழந்தைகளை மாதிரியாக கொண்டு அவர்களது கல்வி திறமைக்கும் அவர்களது சமூக பின்னணிக்கும் இடையில் உள்ள ஒற்றுமையை விஞ்ஞானிகள் ஆராய்ந்தனர். அதன் பின்னர் அவர்களது மரபணுக்கள் எந்த அளவுக்கு அவர்களது கல்வித்திறனில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அவர்கள் ஆராய்ந்தார்கள். லண்டன் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வின் போது தொழில் ரீதியாக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்த குழந்தைகளை விட சிறப்பாக படிக்கிறார்களா என்று ஆராயப்பட்டது. 7, 9 மற்றும் 11 வகுப்புகளில் நடத்தப்படும் ஒரு திறனறியும் பரீட்சையில் குழந்தைகள் இதற்காக கணிக்கப்பட்டன. தொழில்சார் அந்தஸ்தில் உயர்ந்த குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் சராசரியாக 100க்கு 60 புள்ளிகளை இதற்கான பரீட்சையில் பெற, பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்த குழந்தைகள் 42 புள்ளிகளை பெற்றனர். இந்த இரு தரப்புக்கும் இடையிலான வித்தியாசம் 18 புள்ளிகளாகும். இந்த 18 புள்ளி வித்தியாசத்தை ஏற்படுத்துவதில் அந்த குழந்தைகளின் மரபணுக்கள் எந்த அளவு பங்களிப்பை செய்கின்றன என்று அதன் பின்னர் ஆராயப்பட்டது. கல்வி அறிவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் 3 வகையான மரபணுக்களில் இதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த 18 புள்ளி வித்தியாசத்தை ஏற்படுத்துவதில் மரபணுக்கள் வெறுமனே 2% தாக்கத்தை மாத்திரமே ஏற்படுத்தியதாக அவர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த விடயத்தில் மரபணுகளுக்கு முழுமையான காத்திரமான பங்களிப்பு இருப்பதாக தாம் முன்னைய ஆய்வு முடிவுகளிலிருந்து கருதியதாகவும், ஆனால் தற்போதைய முடிவு அதற்கு முரணாக இருப்பதாகவும் மருத்துவர் ஜோன் ஜெரிம் கூறுகிறார். முன்னதாக இரட்டையர்களில் செய்யப்பட்ட பரிசோதனைகளின் போது குழந்தைகளின் கல்வித்திறனில் உள்ள வித்தியாசத்துக்கு 75% காரணமாக அவர்களது மரபணுக்கள் திகழ்ந்ததாக கண்டறியப்பட்டது. ஆனால் புதிய ஆய்வு அதற்கு மாறாக இருக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்த மரபணுக்கள் ஏற்படுத்துகின்ற வித்தியாசம் மிகவும் குறைவானதாகும். இதனுடன் தொடர்புடையதாக கருதப்படும் 3 மரபணுக்களில் மாத்திரம் இந்த ஆய்வு செய்யப்பட்டதால் இந்த வித்தியாசம் குறைவானதாக காணப்பட்டிருக்கலாம் என்றும், ஆனால் கல்வி அறிவு தொடர்பில் மேலும் பல 100க்கணக்கான மரபணுக்கள் தொடர்பு பட்டவையாக இருக்கலாம் என்றும் அவர் கூறுகிறார். ஆகவே எதிர்கால ஆய்வுகளின் போது மரபணுக்கள் கல்வித்திறனில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்ற கருத்து குறித்து சமூக ஆய்வாளர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். அடுத்ததாக, டவுன் சின்ட்ரோம் குழந்தைகளை கருவிலேயே கண்டறிய புதிய வழி. டவுன் சின்ட்ரோம் குழந்தைகள் உடல் மற்றும் மன வளர்ச்சி நலிவடைந்தவர்களாக காணப்படுவார்கள். டவுன் சின்ட்ரோம் அதாவது மன நலிவு நோயினை கருவிலேயே கண்டறிவதற்கான நவீன முறை ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். பிறக்க உள்ள குழந்தையிடம் டவுன் சின்ட்ரோம் நோய்க்கான அறிகுறி காணப்படுகிறதா என்பதை கண்டறிவதற்கு தற்போது கடைபிடிக்கப்படும் நடைமுறைகள் சற்று பாரதூரமானவை என்றும் கருதப்படுகிறது. குறிப்பாக கர்ப்ப பையில் கரு களைந்து போகக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. இப்போது கண்டறியப்பட்டுள்ள புதிய நடைமுறையில் தாயின் இரத்தத்தை பரிசோதிப்பதன் மூலம் அதனை கண்டுபிடித்துவிட முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். தாயின் இரத்தத்தில் காணப்படும் முற்றாக வளர்ந்த கருவின் TNA தகவல்கள் அடங்கிய அணுக்களை இந்த முறை மூலம் பரிசோதிக்க முடியும். லண்டன் கிங்ஸ் காலேஜ் மருத்துவமனையில் 1000 பெண்களிடத்தில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வின் மூலம் இந்த முறை 99% அதிகப்படியாக சரியான முடிவை காட்டும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த இரத்த பரிசோதனை முறை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பரீட்சார்த்தமாக 20,000 பெண்களிடத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக, பெயின் கில்லர் அதிகம் சாப்பிட்டால் மாரடைப்பு வரும். புரூஃபன் மற்றும் டிக்ளோஃபெனக் போன்ற பெயின் கில்லர் மாத்திரைகளை அதிக அளவில் வழக்கமாக பயன்படுத்துகிறவர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று புதிய ஆய்வு ஒன்று கண்டுபிடித்திருக்கிறது. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் ஆய்வே இதனை கண்டுபிடித்திருக்கிறது. 600 சோதனைகள் நடத்தப்பட்டதில் ஒவ்வொரு 1000 நோயாளிகளில் 3 பேருக்கு மேல் அதிகமாக இதய நோய் வருவதாகவும், அதில் ஒருவருக்கு அது மிகவும் கடுமையானதாக இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் சிறிய அளவில் இந்த மாத்திரைகளை எடுப்பவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இனிய இதயங்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் சகோதரி நிர்மலா.